السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل على الله ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ولا ند له ولا ضد له ولا كفو له ولا مماثل له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله وحبيبه وخليله وصلى الله تعالى وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وأزواجه وأتباعه إلى يوم الدين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. وقال أيضا، أعوذ بالله من الشيطان الرجيم. إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. وقال أيضا، أعوذ بالله من الشيطان الرجيم. اقرأ باسم ربك الذي خلق، خلق الإنسان من علق. إلى آخر الآية. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم، خيركم من تعلم القرآن وعلمه. وقال أيضا، زينوا القرآن بأصواتكم فإن الصوت الحسن يزيد القرآن حسنا. رواه الحاكم. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய இந்த தஜ்வீதுல் குர்ஆன் இந்த சபையின் கௌரவ தலைவர் அவர்களே, அதோடு சேர்ந்து இயங்கக்கூடிய கண்ணியமான உறுப்பினர்களே, கண்ணியத்துக்குரிய மேலான உஸ்தாத்மார்களே, உலமாக்களே, உங்கள் அனைவரையும் விழிப்பதோடு இங்கே வீட்டிருக்கக்கூடிய மூத்தவர்கள், பெரியவர்கள், பள்ளிவாசல் நிர்வாகிகள், அன்புக்குரிய மாணவ மணிகள், அதேபோன்று தாய்மார்கள், சகோதரிகள் அனைவர்களையும் ஞாபகப்படுத்திய வண்ணமாக இந்த இடத்திலே அறிவிலும் ஆற்றலிலும் வயதிலும் அனுபவத்திலும் குறைந்த என்னை இந்த இடத்திலே இந்த மாபெரும் வெள்ளி விழாவை, இந்த செல்வம் ஜூபிலி என்று சொல்லக்கூடிய வெள்ளி விழாவை 25 ஆண்டுகள் பூர்த்தியாகி இந்த குர்ஆனை சங்கை செய்வதற்காக, குர்ஆனை தஜ்வீதுடன் ஓதக்கூடிய இந்த கலாசாலை கலாபிடத்தை சங்கை செய்வதற்காக, இந்த நிகழ்வை சங்கை செய்வதற்காக என்னை தெரிவு செய்தமைக்காக வேண்டி முதல் கண் அல்லாஹ்வை புகழ்ந்தவனாக, இரண்டாவதாக இந்த நிர்வாக சபையை நான் மிகவும் கண்ணியத்தோடு அவர்களை நன்றி கூறிக்கொள்கின்றேன். என்னை விட எத்தனையோ பேர்கள் தகுதியிலும் ஆற்றலர்களும் ஆற்றலிலும் திறமையிலும் இந்த நிகழ்ச்சிக்கு தகுதியானவர்கள் இருக்கத்தக்க எனக்கு இந்த சபையில் இடம் தந்து ஓரிரு வார்த்தைகள் பேசுவதற்காக அனுமதித்ததற்காக திரும்பவும் நன்றி கூறி என்னுடைய விடயத்துக்கு வருகிறேன். அன்புக்குரியவர்களே, கண்ணியமான உலமாக்களே, அன்பு சகோதரிகளே, உலகத்திலே மிகவும் உன்னதமான, மேலான, உயர்வான ஒரு பேச்சு இருக்கும் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய பேச்சு, அல் குர்ஆன். அந்த அல்லாஹ்வுடைய குர்ஆனை விட பேச்சிலோ எழுத்திலோ கருத்திலோ விளக்கத்திலோ தெளிவிலோ எதையும் இந்த குர்ஆனை விட முந்த முடியாது. அன்றும் இன்றும் என்றும் தியாமம் வரைக்கும் ஒரே கருத்தை சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய குர்ஆன். எனவே அந்த குர்ஆனை சங்கைப்படுத்தும் ஒரு சபையில் உட்கார கிடைப்பதும் ஒரு பெரிய பாக்கியம், நன்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. வல்ல அல்லாஹ் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவர்களையும் அந்த நன்மையிலே, அந்த சகீனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சேர்த்துக் கொள்வானாக. மேலான கூலியை அல்லாஹு சுப்ஹானஹு ஒவ்வொருவருக்கும் வழங்குவானாக. எதையெல்லாம் கேட்கிறோமோ அதை வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அருள் புரிவானாக. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்களாக சென்ற காலத்துடைய நபிமார்கள் இருந்திருக்கின்றார்கள். நபியுல்லா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டால், அவர்களுடைய காலத்திலே உறுப்பு சட்டைகள் சமைத்து அவர்கள் விற்பனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த காலத்து மக்கள். அதையெல்லாம் மிகைக்கக்கூடியதாக நபியுல்லா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எப்படி மாவை ரொட்டி பிணைவதற்காக சுடுவதற்காக கொலைவோமோ, அதே போன்று உருக்கை அப்படியாக கொலையக்கூடிய ஒரு சக்தியாக அவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆற்றலை திறமையை கொடுத்திருந்தார். எனவே அவர்கள் அந்த காலத்தில் இருந்த மக்களை மிகைத்தார்கள், அற்புதமாக காட்டினார்கள். அதன் மூலமாக அவர்களுடைய தர்வா பணியை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று நபியுல்லா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டால், அவர்களுடைய காலத்திலே சூனிய துறையிலே மிகவும் நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அந்த சூனியம் எல்லாத்தையும் மிகைக்கக்கூடியதாகத்தான் நபியுல்லா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தெரிவு செய்து சூனியக்காரர்கள் போட்ட கயிறுகள், அதன் மூலமாக பாம்புகள், குட்டி குட்டி பாம்புகள் உருவாகியது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அசாவை வீசினார்கள், பிரமாண்டமான பாம்பாக மாறி அத்தனையும் விழுங்கக்கூடியதாக, சூனியக்காரர்களை மிகைக்கக்கூடியதாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய திறமை ஆற்றலை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வெளிப்படுத்தி மக்களுக்கு அது மூலமாக தஅவா பணியை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹுவை விளங்க வைத்திருக்கின்றார்கள், ரப்பை விளங்க வைத்திருக்கின்றார்கள். அதே போன்று நபியுல்லா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே வைத்தியத்துறையிலே மிகைத்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள். எத்தனைய நோய்களுக்கு சிகிச்சை செய்யக்கூடியவர்கள் இருந்திருக்கின்றார்கள். இப்படியான எல்லா சிகிச்சைகளையும் தோற்கடிக்கக்கூடியதாக நபியுல்லா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தெரிவு செய்து அவர்களுக்கு வைத்தியத்துறை அல்லாஹ் கொடுத்தான். எப்படி என்றால், பிறவியிலே குருடாக இருப்பார்கள், தடவிவிட்டால் பார்வை வந்துவிடும். அவர்களுக்கு வெண்புஷ்டம் கருங்குஷ்டம் இருந்தால் மேலே தடவிவிட்டால் கருங்குஷ்டம் வெண்புஷ்டம் நீங்கிவிடும். மௌத்தானவர்களே அவர்கள் ஹயாத்தாக்கி விடுவார்கள். இப்படியெல்லாம் மாபெரும் அற்புதாகிரியாக நபியுல்லா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை மிகைக்க வைத்து அல்லாஹுவை வழங்க வைத்தார்கள். அந்த காலத்திலே உள்ள மக்களுக்கு படைத்தவன் அல்லாஹ், அவனால் அனுப்பப்பட்டவர் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற தஅவா பணியை அவர்கள் மேற்கொள்வதற்கு காரணமாக இருந்தது. அன்புக்குரியவர்களே, இப்படியாக ஒவ்வொரு காலத்திலும் பல பல அற்புதங்களை, மூஜிசாத்துகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி ஏகத்துவத்தை உலகத்திலே நிலைநாட்டுவதற்கு காரணமாக இருந்தது. கண்ணியமானவர்களே, அந்த அடிப்படையிலே நபியுல்லா எங்கள் கண்மணி முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அரபி துறையிலே கவிதைகள் படிப்பதிலே மிகவும் விண்ணர்களாக இருந்தார்கள், தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள். எனவே அப்படியான காலத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் கொடுக்கப்படுகின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒருவருக்கொருவர் மிகைத்தவர்களாக, ஒருவர் படிக்கும் கவியை மற்றவர் விளங்கிக் கொள்ள முடியாது, அப்படியான உத்தமர்களாக, மிகவும் திறமையுள்ளவர்களாக, ஆற்றல் படைத்தவர்களாக அந்த காலத்து மக்கள் இருந்தார்கள். அவர்களுடைய கவிகளை படிப்பார்கள், படித்து திறமையானவைகளை உட்கார்ந்து இந்த சந்தையிலே போட்டு அவர்கள் அங்கே பேரம் பேசி அதிலே போட்டி போடுவார்கள். திறமையாக தெரிவு செய்யப்படக்கூடிய கவித்தொகுப்புகளை எடுத்து கஅபத்துல்லாவிலே தொங்கவிட்டு பெருமை பாராட்டுவார்கள். இப்படியான காலம்தான் அந்த நபி அவர்கள் வரக்கூடிய காலமாக இருந்தது. இப்படியான சபா முஅல்லகாத் என்ற கவிதை தொகுப்புகளை அவர்கள் இன்றும் பாடசாலைகளிலே, அதாவது பாட புத்தகங்களிலே, அதாவது சிலபஸ்களிலே உட்படுத்தப்படுகின்றது. இப்படியாக அந்த கவித்தொகுப்புகளிலே, கவிகளிலே விண்ணர்களாக, தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்த காலத்திலே தான் அங்கே குர்ஆன் இறக்கப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, அந்த குர்ஆன் அங்கே இறங்குகின்றது லேசான எளிமையான நடையில், கருத்து ஆழமுள்ளதாக, கருத்து செருவுள்ளதாக, மிகவும் வியக்கத்தக்க ஆழமான கருத்துக்களை உட்படுத்ததாக, இலக்கண இலக்கிய நயம் படைத்ததாக, யாராலும் வெல்ல முடியாத அளவுக்கு திறமையுள்ளதாக படைச்ச ரப்பு அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வைத்திருந்தார். அன்புக்குரியவர்களே, இந்த கட்டத்திலே தான் அல்லாஹுடைய குர்ஆன் சவால் விடுகின்றது. வயின் குண்டும் ஹி ரைபின் மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா ஃபர்து பிசூரத்தின் மிம்மிஸ்லிஹி, ஏழு மண்ட கொண்டு வாங்களே,
நீங்க என்று சொல்லி உங்களுக்கு ஏதும் சந்தேகம் இருந்தால், ஏழுமாக இருந்தால், இது மாதிரி உண்ட சமயங்களே ஏற்படுத்துங்களே கட்டுங்களே என்று சொல்லி அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா சவால் விடுகின்றான். அன்புக்குரியவர்களே, எந்த அளவுக்கு உண்டால் கொள் நபியை சொல்லுங்கள், மனிதர்கள் ஜிங்கள் எல்லா தரம படித்தவர்களும் முடியுமா என்ற கொண்டு வாங்களே என்று சொல்லி அல்லாஹ் சவால் விடுகிறான். அன்புக்குரியவர்களே, யாராலும் ஒன்றும் கொண்டு முடியாது. எத்தனையோ கவித்துக்கும் அதாவது குர்ஆனுடைய வசனம் போல கட்டுகின்றார்கள். உதாரணமா அவருடைய வசன நடைகள் உடஞ்சி போகிறது, சுக்குநூறாகி போகின்றது, கருத்தொண்டும் இல்லை, போட்டி போடுகின்றார்கள், முடியாமல் போய் அப்படியே அவர்கள் செயலந்து போகின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியாக ஒரு குர்ஆன் என்று சொல்லக்கூடியது ஒரு மூஜிஸாவாக அற்புதமாக யாராலும் மகிழ்க்க முடியாதாக அன்றும் என்றும் என்றும் ஒரே கருத்தில் நிற்கக்கூடியதாக அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா குர்ஆன் இருக்கிறார். ஒரு காலத்தில் டார்வினுடைய கூற்று மனிதர்கள் குரங்கிலிருந்து வந்தார்கள் என்று, இன்று அதற்கு நிலைமை மாறுகின்றது. விஞ்ஞானிகளுடைய ஆய்வாளர்களுடைய துறை சார்ந்தர்களுடைய கருத்து நாளுக்கு நாள் மாறும், சட்டம் மாறும், நிலைமைகள் மாறும். ஆனால் படச்சரக்கூடிய கலாம் அன்றும் என்றும் ஒன்றும் ஒன்றுதான். ஒட்டக காலத்திலும் ஒன்றுதான், நவீன காலத்திலும் ஒன்றுதான், எல்லா காலத்திலும் ஒரே சட்டம், ஒரே குர்ஆன் தான். அன்புக்குரியவர்களே, இப்படியாக இறக்கப்பட்டதுதான் அல்லாஹ்வுடைய கலாமாக இருந்து கொண்டிருக்கிறது. விஞ்ஞானிகள் ஆய்வாளர்கள் சொன்னார்கள், பூமி நிக்குது சூரியன் சுத்துது, சூரியன் நிக்குது பூமி சுத்துது, இப்படியெல்லாம் எத்தனையோ கருத்துகள் எல்லாம் சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய கருத்து ஒன்றுதான், வஷம் சுத்த ஜிதீலி முஸ்தகர்லஹா, சூரியன் அதற்கு கொடுக்கப்பட்ட வரையிலே சுத்தி கொண்டே இருக்கிறது. எனவே இப்படியாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா அரும்பெரும் மாபெரும் யாரால கிரகிக்க முடியாத ஆக மிக மேலான எழுத்து, மேலான வசனம், மேலான கருத்து, மேலான தெளிவு இதைவிட மிஞ்சிய ஒன்று மலகத்தில் இருக்க முடியாது. அப்படியான ஒன்றுதான் அல் குர்ஆனாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அந்த குர்ஆன் படைச்சிறப்பு அல்லாஹ் இந்த வானத்துக்கு பூமிக்கு ஆறுகள் கடல் மலை கோடான கோடி படைப்புகளுக்கு அதிபதியாக அரசுக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய அல்லாஹிடத்திலே இருந்து இறக்கப்பட்டதுதான் அந்த குர்ஆன். அன்புக்குரியவர்களே, யார் கொண்டு வந்தார்கள்? சுபஹானல்லாஹ், கோடான கோடி எண்ணில் அடங்க முடியாத, எண்ணிக்க சொல்ல முடியாத மலக்குகளுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய வானலோக தலைவர் நாமூஸ் அக்பர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் அந்த குர்ஆன் கொண்டு வரப்படுகின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படியான அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குகள் எந்த அளவுக்கு உண்டால் அவர்கள் லாயக் சூனல்லாக எப்பருண மாறும், எது ஏவப்படுதோ செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்கு ஒரு கனவேனும் மாற்றம் செய்யாதவர்கள். அதிலேயும் அதிலே தலைவர் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் அந்த வழி எடுத்துக் கொண்டு வரப்படுகிறது. எங்கே கொண்டு வரப்படுகிறது? பூமிகளிலே சிறந்த பூமி மக்காவுடைய பூமி, வஹாதல் பலதில் அமீன், அந்த நம்பிக்கையான அல்லாஹ் சத்தியம் செய்யக்கூடிய பல இடங்களில் சத்தியம் செய்யக்கூடிய சிறப்பான பூமி தான் மக்காவுடைய பூமி. இன்ன அவ்வளவு வைத்தின் மொழிகள் இன்னார் லல்லதி பிபக்கத்த முபாரக்க வகுதல் இல்லாதவன், முதலாவதாக பூமி படைக்கப்பட்டதும் பூமிக்கு மேலால் கட்டுமானம் கட்டப்பட்ட முதலாவது அந்த கௌபத்துள்ள அமைந்த பூமி, லட்சம் நன்மை கிடைக்கக்கூடிய பூமி, அதிலேதான் குர்ஆன் அர்த்தப்படுகின்றது. எப்படியான காலம் கைரல் குருடி கரணி சும்மல்லதின எழுநகும், நூற்றாண்டுகளில் சிறந்த நூற்றாண்டாகிய அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய காலத்திலே இறக்கப்படுகின்றது. எல்லாமே சிறந்தது, தந்தவரும் சிறந்தவர், எடுத்து வந்தவரும் சிறந்தவர். அங்கே கொடுக்கப்பட்டவர் யாரு? நபி இல்லை என்றால் உலகமே இருக்க முடியாது. அப்படியான உத்தம நபி, நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், அந்த நபி சொர்க்கத்துக்கு நுழையும் வரைக்கும் வேற யாருக்கும் நுழைய முடியாது. அப்படியான கோமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதுதான் குர்ஆனாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, சுபஹானல்லாஹ், அந்த குர்ஆன் இருக்கின்றது. அந்த குர்ஆன் எப்ப இறக்கப்படுகின்றது? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், மாதங்களிலே சிறப்பான மாதம் ரமலானுடைய மாதம். அந்த மாதத்திலும் சிறந்த ஒரு இரவுதான் லைலத்துல் கத்ர் என்ற இரவிலே, சிறப்பான இரவு லைலத்துல் கத்ர், கைரும் மின் அல்ஃபி ஷஹர், ஆயிரம் மாதங்களை விடவும் சிறந்த ஒரு இரவு இருக்கும் என்றால் அந்த இரவு தான் லைலத்துல் கத்ருடைய ஒரு ரமலானுடைய மாதத்திலே லைலத்துல் கத்ருடைய இரவிலே, அந்த சிறப்பான இரவிலே தான் அந்த குர்ஆன் இறக்கப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, அது யாருக்காக இறக்கப்படுகின்றது? சுப்ஹானல்லாஹ், குந்தும் கைர உம்மத், எந்த உம்மத்தை அல்லாஹ் சிறந்த உம்மத் என்று சொல்கின்றானோ அப்படியான சிறந்த உம்மத்தாகிய எங்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த குர்ஆனை இறக்கி தருகின்றான். எனவே அப்படியான அந்த சிறந்த உம்மத்துக்கு சிறந்த நபிக்கு மூலமாக சந்தர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலிருந்து சிறந்த மாதத்திலே சிறந்த பூமியிலே சிறந்த காலத்திலே சிறந்த இரவிலே இறக்கப்பட்ட அந்த குர்ஆன், அன்புக்குரியவர்களே, அந்த குர்ஆனை யாரு கற்கின்றார்களோ படிக்கின்றார்களே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமா, உங்களிலே மிக மேலானவர் யாருண்டா அந்த குர்ஆனை படிச்சு அந்த குர்ஆனை கற்றுக் கொடுக்கின்றீர்களே அவர்கள் தான் உங்களிலே சிறந்தவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்படியான எல்லாத்திலும் மிகைத்த மேலான உன்னதமான கண்ணியமான அந்த குர்ஆன், அதை படித்தவர்களும் படித்து கொடுக்கக்கூடியவர்களும் அல்லாஹுடைய பார்வையிலே மிகச்சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்பதைத்தான் சுருக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே லேசான ஒன்று அல்ல என்பதைத்தான் நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, அப்படியான அந்த குர்ஆன் சுப்ஹானல்லாஹ் ஆச்சரியத்துக்குரியது, பல விடயத்திலே அது சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அந்த குர்ஆன் எவ்வளவு சிறப்புக்குரியது என்றால், ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு நிலைமைக்கு ஏற்ப 23 வருட காலமாக அந்த குர்ஆன் அறக்கப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, அந்த குர்ஆன் 23 வருடத்திலேயும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்னு ஆதில் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், 23 வருஷத்திலேயும் 24,000 விடுத்தம் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திச்சிருக்கிறார்கள். 24,000 விடுத்தம் சந்திச்சிருக்கின்றார்கள். அவ்வளவு சிறப்புக்குரியதாகத்தான் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சந்தித்து அந்த குர்ஆனை கொடுத்திருக்கிறார்கள். அந்த குர்ஆன் எவ்வளவு பாரமானது என்றால், அதாவது இந்த குர்ஆன் நாங்கள் மலைகள் மீது இறக்கி விடுவோம் என்று சொன்னால், மலையில் இறக்கினாலும் ரைத்துஹும் காசி அம்முத்த சத்தியா, அச்சத்தால் பயத்தால் மலை வெடிச்சு சுக்குநூறாகிவிடும். அந்த அளவு பாரமானது கனமானதுதான் அல்லாஹுடைய கலாம் என்பதை அல்லாஹுடைய குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. அது மட்டுமல்ல, வஹி வருகின்ற பொழுது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்துக்கு மேலே இருந்தாலும் ஒட்டகம் கூட அப்படியே தாங்கி பிடிச்ச முடியாம அப்படியே படுத்திடும். அந்த அளவு பாரமானது சுமையானது என்று கிதாபுகளிலே அந்த வஹியை பற்றி எழுதும் பொழுது எழுதுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, எந்த அளவுக்கு உண்டால் குளிர் காலமாக இருக்கும், கடினமான குளிர்காலமாக இருக்கும், அந்த நேரத்தில் கூதலாக இருக்கும், அந்த கட்டத்தில் கூட வகை இறக்கப்படக்கூடிய நேரத்தில் வகை ஒடுக்கப்படக்கூடிய நேரத்தில் நபி அவர்களுக்கு அப்படியே வியர்வை அப்படியே கொட்டக்கூடியதாக இருக்கும். அந்த அளவு வகையுடைய சுமை பாரமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் கிதாபுகளில் எழுதுகின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இப்படியாக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒவ்வொரு ரமலானிலும் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து குர்ஆன் ஓதி காட்டுவார்கள், நபி அவர்கள் ஓதி காட்டுவார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே. கடைசியாக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்கள் மௌத்தாகக்கூடிய கடைசி வருடம் ரமலானில மாத்திரம் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு விடுத்தம் வருகின்றார்கள். ரெண்டு விடுத்தம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபி அவர்கள் ஓதி காட்டுகின்றார்கள். நபி அவர்களுக்கு தெரியும் என்னுடைய நிலைமை நெருங்கி விட்டது என்பது அங்கே இஷாராவாக செய்யப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, இப்படியாக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆன் அவர்களுக்கு நபி அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. நபி அவர்கள் அவர்களை ஓதி காட்டுகின்றார்கள். நபி அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே ஓதி காட்டி சரிபார்க்கின்றார்கள். இப்படியாக நடக்கின்றது. இப்படியான இந்த குர்ஆன், இது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு எப்படி தயார்படுத்தினார்கள் என்றால், ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொருவர்களை, அதாவது தாராளமாக சஹாபாக்களை தயார்படுத்தினார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், தஃப்ஸீருடைய பகுதியிலே அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தஃப்ஸீர் கலையிலே தேர்ச்சி உள்ளவர்களாக அந்த பண்ணுக்கின்றே அவர்களை அந்த பகுதிக்கின்றே அவர்கள் ஆக்கினார்கள். அதே போல மாதிபடி ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே பிக்குடைய பத்வா கொடுக்கக்கூடிய மார்க்க சட்டத்துடைய துறையிலே பின்னராக அப்படியே அவருடைய பகுதிக்கு ஆக்கினார்கள். அதே போல நீதித்துறைக்கு கலாவுடைய துறைக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அங்கே தொடர்படுத்தினார்கள். அதே போல எழுத்து ஆற்றலிலே திறமையுள்ளவராக ஜெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயார் செய்தார்கள். நல்ல திறமையுள்ளவர்களாக இருப்பார்கள். எந்த அளவுக்கு உண்டால் எக்கராவோ கமா உள்ளிட்டும் எப்படி உங்களுக்கு படிச்சு தரப்பட்டுச்சதோ அதே போல ஓதுங்க என்றுதான் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உபை இப்னு காஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சாலிம் மௌலா அபி ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற விசேஷமான நாலு சஹாபாக்களை குர்ஆனுடைய துறைக்கு நபி அவர்கள் தெரிவு செஞ்சார்கள். சொன்னார்கள் அவர்களிடத்தில் குர்ஆனை படிச்சு கொள்ளுங்கள் சொன்னார்கள். யார் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் இடத்துல, அதே போன்று உபை இப்னு காஃப் ரலியல்லாஹு அன்ஹு, முஆத் இப்னு ஜபல், மாலிக், அதாவது சாலிம் மௌலா அபி ஹுதைபா, இவங்க இடத்துல குர்ஆனை படிச்சு கொள்ளுங்கள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்களுக்கு அல்லாஹிடத்திலிருந்து எப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அறக்கினாங்களோ, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நபி அவர்களுக்கு அல்லாஹிடத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி அவர்களுக்கு எப்படி கொண்டு வந்து கொடுத்தாங்களோ அதே பாணியில தான், அதே மொழிச்சலில தான், அதே மகாரஜிகள தான், அதே சிபாத்துகள தான் குர்ஆன சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அன்புக்குரியவர்களே, அதே துறையில தான் நாங்களும் குர்ஆன படிச்சு கொள்ளணும், அந்த முறையில குர்ஆன படிச்சிடும் என்றதுக்காகத்தான் இந்த தஜ்வீது வகுப்பு சொல்றது, இந்த தஜ்வீதுடைய துறை என்று சொல்றது. இந்த தஜ்வீதுடைய துறை லேசானதல்ல. இப்படி ஜல்லலி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஒரு இடத்துல சொல்லி காட்டுகிறார்கள், வல்லஹது பித் தஜ்வீத் ஹத்மன் லாசிமன் மன் லம் யுஜவ்வித் அல் குர்ஆன ஆசிமன் லிஅன்னஹு பிஹில் இலாஹு அன்ஸலஹு வஹக்கதா மின்ஹு இலைனா வஸலா என்ற ஒரு கவி மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள். வல்லஹது பித் தஜ்வீத் ஹத்மன் லாசிமன், அது கட்டாயமானது, மிக முக்கியமானது. மண்டலம் விஜயத்தில் குர்ஆன ஆசிமன், யாரு தஜ்வீதோட குர்ஆன படிக்கலையோ பாவிகள் என்று சொல்லுகிறார்கள். உலமாக்களிடத்தில் சர்ச்சை இருக்கிறது, இது பரல் கிபாயாவா பரல்லா சுன்னத்தா. சிலர்கள் அதிகமான உலமாக்கள் சொல்லுகிறார்கள் குர்ஆன் மிக முக்கியமானது, அது அல்லாஹ்வுடைய கலாம், அதற்குரிய ஹக்குகளை சரியாக கொடுக்க வேண்டும். அப்படியாக இருந்தால் தஜ்வீதோட சேர்த்து தான் அந்த ஹுரூப், அதாவது சிபாத்துல் ஹுரூஃபுகள், மகாரிஜுல் ஹுரூஃபுகளை கவனிச்சு குர்ஆன சரியான முறையில பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் படிச்சு கொள்ளணும். அப்படி படித்தால்தான் அந்த குர்ஆன சரியாக ஒழிச்சல அந்த கருத்துகள் சரியாக உள்வாங்கப்பட்டதாக இருக்கும். அப்படி ஓதல் என்றால் பாவிகளாகிடுவாங்க. எனவே பர்ல் ஐன் கட்டாயமாக தஜ்வீது படிச்சுத்தான் ஆகணும். ஏன் அல்லாஹ் அப்படித்தான் அறக்கி வச்சான், அப்படித்தான் எங்களுக்கு நபி மூலமாக சஹாபாக்கள் மூலமாக எங்களுக்கு அந்த குர்ஆன்கள் இடத்துல வந்து சேர்ந்திருக்கிறேன். எனவே தஜ்வீத் என்று சொல்லக்கூடியது கட்டாயம். உதாரணம் சொல்வதாக இருந்தால் சில, அதாவது மொழிச்சலில ஹலக் என்று சொன்னால் அழிஞ்சிடுது, ஹலக் என்று சொன்னா சிறச்சிச்சுது, ஹே ஓத வேண்டியதுல ஹே ஓதினா அங்கே கருத்தை வித்தியாசமாக்குகிறது. பாத்திஹா சூரத்தில கூட எந்த அளவுக்கு உண்டா, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், உன்னிடமே உதவி தேடுகிறேன், உன்னையே வணங்குகிறேன், உன்னிடமே உதவி தேடுகிறேன் என்று சொல்லப்படக்கூடியதுல சத்த வெகுத்து இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், சூரியனே வணங்குகிறேன், சூரியனோட உதவி தேடுகிறேன் என்ற கருத்தை எங்கேயோ குஃபுர்ல சிறுக்கில கொண்டு போய் சேர்த்து விடுகின்றது. எனவே குர்ஆன் லேசானதல்ல. எனவே குர்ஆன் யக்ரவுனல் குர்ஆன் வல் குர்ஆன் யல்லனஹு, எத்தனை பேர் குர்ஆன் ஓதுறாங்க, குர்ஆன் அவர்களுக்கு சபிச்சு கொண்டிருக்கிறது, சாபமிட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையில் குர்ஆன் அன்புக்குரியவர்களே மிக முக்கியமானது. அந்த குர்ஆன சரியாக நாங்கள் ஓத வேண்டும். ஏனென்றால் குர்ஆனில சில கட்டத்தில் இருக்கிறது, இஹ்பாவுடையாரு, இல்ஹாருடையாரு, கல்கலாவுடையாரு, உன்னாவுடையாரு, இதனாவுடையாரு என்று அங்கே அருகுகள் அவைகளில் சில இடத்துல வெளிப்படுத்தணும், சில இடத்துல உண்ணாவ மறைச்சோதணும், சில இடத்துல வெளிப்படுத்தணும், சில இடத்துல கலக்கி ஓத வேண்டியிருக்குது. இப்படியாக அந்த குர்ஆனுடைய அமைப்புகளை தஜ்வீதோட படிக்கக்கூடிய மதரசா தான் அதைத்தான் இந்த குருவனை சங்கைப்படுத்தி இங்கே விடாளிக்கப்படுகின்றது. அதே போல குர்ஆன்ல ஹுரூஃபுத் தஃக்கீம், அதாவது சொல்லக்கூடிய இந்த வசனத்திலே என்று சொல்லக்கூடிய இந்த அஞ்சு, அதாவது ஏழு எழுத்துகள், ஏழு எழுத்துகள் மிக முக்கியமானது. இதிலே சிலர்கள் கனமாக
அழுத்தமாக சொல்ல வேண்டியது அங்கே லேசாக முடிந்தால் அது தஜ்வீதுக்கு மாற்றமாக இருக்கிறது. எனவே தஜ்வீதோட குர்ஆனை கட்டாயமாக ஓத படிக்க வேண்டும். எத்தனையோ லாங்குவேஜ்கள், எத்தனையோ பாஷைகள், எவ்வளவு படிப்பதற்காக, எத்தனையோ விஷயத்தை படிப்பதற்காக காலத்தை செலவிடுகிறோம். ஆனால் இந்த குர்ஆனை நாங்கள் சரியாக படிக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் குற்றவாளிகளாக ஆகுவோம் என்பதைத்தான் இங்கே விளங்க வேண்டியிருக்கிறோம். அந்த அடிப்படையில தான் அன்புக்குரியவர்களே, ஜெயித் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஹியை எழுதுவதற்காக நபி மூலமாக நியமிக்கப்பட்டவர். அந்த ஜெயித் இப்னு சாபித் குர்ஆனை எழுதுவாங்க, எழுதினதுக்கு பிறகு நபி அவங்க ஓத சொல்லுவாங்க, ஓதி காட்டி அங்கே பிழை இருந்தால் நபி அவர்கள் திருத்தி எழுதும்படி அந்த ஜெயித் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குத்தாபுல் வஹியில் ஒருவராக இருந்தார்கள், வஹி எழுதக்கூடியவராக இருந்தார்கள். எனவே அந்த ஜெயித் இப்னு சாபித்துக்கு தான் அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹுடைய வற்புறுத்தல்ல வேற மௌனாண்டத்திலையும் யமாமா யுத்தத்திலையும் அதிகமான குர்ஆன்கள் ஹாபிஸுகள் கொலை செய்யப்பட்டார்கள். சொன்னார்கள், குர்ஆன் இப்படியாக எல்லாம் அழிஞ்சிட்டு போகுது, குர்ஆனை நாம் ஒன்று சேர்க்கணும் என்று சொன்ன நேரத்தில் அபுபக்கர் ரலியல்லாஹு தயங்கினாங்க, நபி அவர்கள் செய்யாத வேலையை நான் எப்படி செய்வதென்று. இந்த கட்டத்தில் தான் ஜெயித் இப்னு சாபித் ரலியல்லாஹு இடத்துல அபுபக்கர் ரலியல்லாஹு சொன்ன பொழுது அந்த ஜெயித் இப்னு சாபித் சொல்கிறார்கள், நீங்க சொல்லக்கூடிய விஷயம் நபி செய்யாத வேலை, எனக்கு மலையை நீக்க சொன்னால் மலையை அகற்றுகிறேன், ஆனால் அதை விட ஒரு கஷ்டமான வேலையைத்தான் நீங்க சொல்லுகிறீங்க, எனக்கு சிரமமாக இருக்கிறது என்று. அந்த அளவுக்கு நபி செய்யாத ஒரு வேலையை செய்வதற்கு அந்த ஜெயித் இப்னு சாபித் ரலியல்லாஹு பயந்தார்கள். என்றாலும் பிறகு பட்டைகளிலே மூளையிலே மண்டையிலே இருக்கக்கூடிய குர்ஆன் ஒன்று சேர்க்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ், அப்படி தரப்பட்ட பிரிண்டர் தான் எங்கட கையில் இருக்குது. ஆனால் அன்புக்குரியவர்களே, அந்த குர்ஆனை நாங்கள் எந்த அளவுக்கு சங்கம் செய்யணுமோ அந்த அளவு சங்கம் செய்வதன் மூலம் அல்லாஹ் இடத்திலே பெரும் அந்தஸ்து இருக்கிறது. எந்த அளவுக்கு நபி அவர்கள் குர்ஆனுடையவர்களை மதித்தார்கள் என்றால், உஹதுடைய யுத்தத்தில் 70க்கும் மேற்கப்பட்டவர்கள் சஹீதாக்கப்பட்டார்கள். அதிலே சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடக்கும் பொழுது குர்ஆனுடையவர்களை முற்படுத்துங்க என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவு குர்ஆனுக்கு மதிப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, அன்புக்குரியவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னா, அதாவது சலாஹுதீன் அய்யூபியுடைய சிலுவை யுத்தம் நடைபெற்ற சரித்திரத்தை அதிகமானவர்கள் படித்திருப்பீர்கள். கடைசியாக சலாஹுதீன் அய்யூபுடைய அந்த சிலுவை யுத்தத்திலே கொண்டு வருகின்றார்கள். அதனுடைய யுத்தம் வெற்றி பெறுவதற்கு, அவர்கள் தோல்வி அடைவதற்கு, எதிரிகள் தோல்வி அடைவதற்கு காரணம் குர்ஆனுடையவர்கள் தான். குர்ஆனுடையவர்களுடைய துஆ தான் அந்த அளவுக்கு காரணமாக இருந்தது அந்த யுத்தத்திலே வெற்றி பெறுவதற்கு, பெறுவதற்கு என்று சொல்லி அந்த சலாஹுதீன் அய்யூபுடைய யுத்தத்துடைய விடயத்திலே சொல்லிக் காட்டுகின்றார்கள். அது மட்டுமல்ல, அதாவது சைஃபுத்தீன் குதுஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் மிஸ்ரை ஆட்சி செய்த பெரிய ஆட்சியாளர், அவர்களுடைய காலத்திலே தான் தாத்தாரிகளுடைய மங்கோல்களை அழிச்சு தாத்தாரிகள்னால் ஒரே தினத்திலே பல லட்சக்கணக்கான சில விவாதிகளை வருகிறது. ஒரே தினத்தில் 10 லட்சத்துக்கு மேல், சில விவாதத்தில் 17 லட்சத்துக்கு மேல் ஆங்காங்கு கொலை செய்யப்பட்டு முஸ்லீம்கள் வெத்த ஆறாக ஓடிய சரித்திரத்தை படித்திருப்பீர்கள். அன்புக்குரியவர்களே, அண்மையிலே சிரியாவிலே நடந்த அந்த யுத்தத்தை அந்த கொல்லப்பட்டவர்களை சொல்கிறார்கள், மங்கோலிய அந்த தாத்தாரிகளுடைய கொலைக்கு பின்னால் ஒரு கொலை என்றால் இந்த சிரியாவில் நடந்த பயங்கரமான இரத்த வெள்ள ஓட்டம் தான். அந்த அளவுக்கு மோசமாக சிரியாவிலே அண்மையிலே மிக பயங்கரமாக முஸ்லீம்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அந்த தாத்தாரிகளுடைய அந்த சைஃபுத்தீன் குதுசுடைய அந்த ஆட்சி காலத்திலே விசிலே அந்த மங்கோலியர்கள் தாத்தாரிகள்னால் லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் வெட்டி கொலை செய்யப்பட்டு ரத்த ஆறாக ஓடியது. அந்த யுத்தத்தை கடைசியாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கு காரணமாக அமைந்தவர் இஸ் இப்னு அப்துஸ் சலாம் என்று சொல்லக்கூடிய குர்ஆனை சுமந்தவர். அவருடைய ஆலோசனை, அவருடைய துவா, அவருடைய வரக்கத்து தான் அங்கே அந்த யுத்தம் முடிவுக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது. எனவே குர்ஆனுடையவர்கள் லேசானவர்கள் என்று நினைச்சாதீங்க, லேசானது நினைச்சாதீங்க, அந்த அளவு கண்ணியப்படுத்தப்படுகிறீர்கள். எந்த அளவு அல்லாஹ் அந்த அல்லாஹுடைய கலாமுக்கு நபியவர்களுக்கு அந்த கண்ணியம் கொடுக்கப்படுகின்றதோ அதே போலதான் இந்த குர்ஆனை சுமக்கக்கூடியவர்கள், குர்ஆனை ஓதக்கூடியவர்களுக்கு, குர்ஆனுடையவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இடத்திலே மிகப்பெரிய அந்தஸ்தும் அவருடைய துஆவுக்கு கபூலியத்தும் இருக்கின்றது என்பதுதான் அங்கே சொல்லப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, யஹ்யா இப்னு அக்தம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியார், பெரிய ஒரு இமாம் எழுதுகின்றார். அதாவது மன்னர் மாமூனுடைய காலத்திலே, அப்பாசியர்களுடைய ஆட்சி காலத்திலே மன்னர் மாமூன் ஒரு சபைக்கு போகின்றார்கள். அங்கே ஒரு அழகான வாலிபன், யஹூதி வாலிபன்,
அழகான வாலிபன், அழகான குரல், அழகான எழுத்து, எல்லா திறமையும் உள்ள ஒரு யகூதி வாலிபன் வந்து அவருடைய அந்த சபையிலே அந்த கான்பரன்ஸுக்கு வந்திருக்கிறார். இவருக்கு ஆசை வருகிறது மன்னர் மாமூனுக்கு இந்த வாலிபனை இஸ்லாத்துக்கு அழைக்க வேண்டும் என்று. அப்பொழுது இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறார். இஸ்லாத்தின் பக்கம் அழைத்த நேரத்திலே சொல்றார், தீன் இலாஹி மார்க்கமும் என் வாப்பட மார்க்கமும் ஒன்றுதான், என்ன அசத்த முடியாது, நான் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். இப்பொழுது மன்னர் மாமூன் கைவிட்டு விட்டார். சில காலத்துக்கு பின்னால திரும்ப ஒரு கூட்டத்துக்கு போகிறார். அங்கே அதே வாலிபன் பெரிய ஒரு பிக்குடைய சட்டக்கலையுடைய ஒரு பாடத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆச்சரியமாக இருக்கிறது, இவர்தான் வேறு யாருமா என்று உறுதி கொண்டார். இவன் வாலிபன் தான் என்று பிறகு முடிந்ததற்கு பிறகு அணுகி வாலிபன் கேட்கிறார், நான் அந்த நேரம் கூப்பிட்டேன், நீ வரையில்ல, நீ இப்ப இஸ்லாத்துல வந்திருக்கிறாய், நீ என்ன காரணம், எதனால இஸ்லாத்தை நீ ஏற்றுக்கொண்டாய் என்று கேட்ட பொழுது அந்த வாலிபர் நல்ல திறமையுள்ளவர், ஆற்றல் உள்ளவர். அவர் சொல்கிறார், நான் தௌராத்தை படித்தேன், தௌராத்தை படித்து அதுல சில இடங்கள்ல மாற்றங்களை செஞ்சேன், மாற்றங்களை செஞ்சு நான் அந்த தௌராத்தில் ஆகப்பெரிய வித்துவர்களிடத்தில் கொண்டு போய் கொடுத்தேன். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள், அவர்கள் குறைய காணல ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பின்னால மனசுல வச்சுட்டு இஞ்சியில படிச்சேன், இஞ்சியிலே சில இடங்களிலே மாற்றத்தை செஞ்சேன், மாற்றங்களை செஞ்சு நான் அந்த இஞ்சியிலுடையவர்களிடத்துல பெரிய தத்துவர்களிடத்துல பெரும் அவங்களோட உடமாக்களிடத்தில் கொண்டு போய் கொடுத்தேன். அவர்கள் அதை கண்டுபிடிக்கல, அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பின்னால குரான் எடுத்தேன், குரானை படித்தேன், குரானை படிச்சு சில இடங்கள்ல மாற்றங்களை செஞ்சேன், நொக்கத்தாக்கள்ல செஞ்சேன், எழுத்துகள்ல மாற்றங்களை செஞ்சேன், செஞ்சு இத பெரிய மட்டத்தில் கொடுக்கவும் இல்லை, சாதாரண ஆபிஸ் மாறிட்ட சாதாரண ஆட்கிட்ட கொண்டு போய் அந்த குரானை கொடுத்தேன். சுபஹானல்லாஹ், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ரா வஇன்னா லஹு லஹாபிலூன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் குரானை இறக்கினால் அல்லாஹ் பாதுகாப்பதாக வாக்களிக்கிறான், வேற யாரும் அல்லாஹ் வாக்களிக்கிறான், நான் பாதுகாப்பேன் என்று. யாரு பாதுகாக்காட்டியும் அல்லாஹ் பாதுகாப்பது. அந்த உடனடியாக அல்லாஹ் அவர்களுக்கு காட்டி கொடுத்துட்டான். அவர்களுடன் இந்த இந்த இடத்துல இந்த இந்த இடத்துல இது தவறுகிறது விளைகிறது என்று உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதற்கு பின்னால ஒரு ஹக்கான மார்க்கம், உண்மையான மார்க்கம், இந்த மார்க்கம் தான் அந்த குர்ஆனுடையவர்கள் தான் என்றத அதனால நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று அந்த அதாவது யஹ்யா பின் அஸ்லம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அந்த மாமூனுடைய காலத்தில் நடந்த சம்பவத்தை எழுதி காட்டுகின்றார்கள். மாமூனிடத்திலே அந்த சகோதரர் யஹூதி சகோதரர் சொல்லுகின்றார். எனவே இந்த விடயத்தை அதாவது அந்த 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 காலத்தில் இருந்த பெரிய ஒரு அறிவாளி தான் சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள். மாமூன் அவர்கள் மக்காவுக்கு போன நேரத்தில் சந்திக்க நேரத்தில் இந்த விஷயத்தை சொல்கிறார். அப்பொழுது சொல்கின்றார், தௌராத்தையோ இஞ்சிலையோ அல்லாஹ் நான் பாதுகாக்கிறது எங்கேயும் வாக்களிக்கல, அதனுடைய ரிஜாலுகள் அல்லாஹ் பாதுகாப்பான், ஆனால் ரிஜாலுகள் மூலம் அதை பாதுகாப்பார்கள், ஆனால் குர்ஆனுக்கு அல்லாஹ் வாக்களிக்கிறான், நாங்கள் இறக்கினோம், நாங்கள் அதை பாதுகாப்போம் என்று அல்லாஹ் அதை பாதுகாப்பதாக வாக்குறுதி அளிச்சிருக்கிறான். அதனாலதான் அந்த குர்ஆனை ஸ்தபமாக வைத்து ஆவில்மார்கள் மூலமாகவும் அந்த உலமாக்கள் மூலமாகவும் அந்த குர்ஆன் பாதுகாக்கப்படுகின்றது என்பதை அங்கே சுட்டி காட்டப்படுகின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, அந்த அளவுக்கு அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய குர்ஆன் லேசானதல்ல. அதாவது துருக்கியில, அதாவது துருக்கிய ஆட்சி செய்த பாத்திஹ் மன்னனுடைய காலத்தில் ஒரு பெரிய ஒரு பஞ்சம் ஏற்பட்டுச்சு. அந்த பஞ்சம் ஏற்பட்ட பொழுது எந்த அளவுக்கு தான் சாப்பிட்றதுக்கு இல்லை, ஒரு பண்மணி தன்னுடத்தில் இருக்கக்கூடிய மாணிக்க கல் எல்லாம் எடுத்துக்கொண்டு போயிட்டு பஜாரில் வச்சுக்கொண்டு இந்த கல் எடுத்துக்கொள்ளுவோம், மாணிக்க கல் எடுத்துக்கொள்ளுவோம், எனக்கு பசிக்குது சாப்பாடு தாங்க என்று சொன்னாங்க. யாருமே தார கொடுக்குறாங்க இல்லை, அந்த அளவு கடுமையான வறுமையுடைய காலமாக இருந்துச்சு. எனவே அந்த வறுமையான காலத்தை ஒன்றுமே செய்ய முடியாமல் இருந்துச்சு. கடைசியாக குர்ஆன் சுமந்தவர்களுடைய துவா அந்த வறுமையை போக்கியதாக சரித்திரத்திலே அந்த துருக்கியுடைய பஞ்சம் நீங்குவதற்கு காரணமாக அமைந்தது அந்த குர்ஆனுடையவர்கள் காரணம் என்று சொல்லி குர்ஆன் அதாவது சம்பவத்தில் சரித்திரத்தில் எழுதிக்காட்டுகிறார்கள். இது போன்ற ஒன்றிருந்த பல சம்பவங்கள் எந்த அளவுக்கு சொன்னா, அதாவது இந்தியாவில் முகலாயருடைய ஆட்சி 800 வருஷம் நடந்தது சம்பவம் அதைக்கும் தெரியும். அதிலே சிறந்தொரு ஆட்சியாளர் தான் ஆலம்கீரி. எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆலம்கீரி. பெரிய ஒரு அறிவாளி, பெரிய ஒரு திறமசாலி, தக்குவாதாரி, வேடுதல் உள்ளவர். இந்த ஆலங்கீரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இரவு நேரத்தில் ஹசரத் அமீர் முஃமினின் உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு போல ஊரை சுத்திட்டு வருவார். இந்த ஆலங்கீரி சுத்திட்டு வரக்கூடிய நேரத்தில் ஒரு ஹாபிஸ், குர்ஆன் பாடமைக்கும் ஒரு ஹாபிஸ் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறாரு, யாசகம் கேட்டுக் கொண்டிருக்கிறாரு. கேட்கிறாரு, ஆலங்கீரி மாறு வேடத்தில் வந்திருக்கிறாரு அரசன் என்று யாருக்கு தெரியா, என்னப்பா நீ இப்படி செஞ்சு கொண்டிருக்கிறாய், நீ ஒரு ஹாபிஸ் இல்லையா என்று சொன்ன உடனே, எனக்கு அது மட்டும்தான் தெரியும், வேறொன்றும் தெரியாது என்று குர்ஆன் ஏளனமா பேசிட்டாரு. அந்த குர்ஆன் ஏளனமா பேசின உடனே ஆலங்கீரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு கோபம் ஏற்பட்டுச்சு. உடனே சிறை பிடிக்க சொன்னார்கள், சிறை பிடிச்சு சிறையில வைங்க, இவன் குர்ஆன் ஏளனமாக பேசிட்டான், கொஞ்சம் தன்கீர் செஞ்சு பேசிட்டான், இவனுக்கு மரண தண்டனை என்று சொல்லி மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. சொல்லுகிறார் ஆலங்கீரி ரஹ்மத்துல்லாஹ், உனக்கு மரண தண்டனை, ஆனா உன்னுடைய காமரையில கடைசியா நான் அந்த இந்த நாள்ல தூக்கு தண்டனை உனக்கு கொடுக்கப்படும். அன்றைக்கு உன்ன காமரையில வெளிச்சமாக இருந்தா, வெளிச்சம் தந்திச்சிருந்தா உன்னை நான் விடுதலை செய்வேன் சொன்னாங்க. பின்னால இந்த ஹாபிஸ் குர்ஆன சுமந்தவரு அல்லாஹ் இடத்தில் அழுது அழுது கேட்கிறாரு. அவருடைய எல்லா நிலைமையும் வச்சு ரொம்போட முறையிடுறாரு, ரொம்ப கேட்கிறாரு, என்னை மன்னிச்சு கொள்ளியாரா, நான் இப்படியாக நடந்து கொண்டேன், இதுக்கு பிறகு என்னை மன்னிச்சு என்ன கபூல் செஞ்சு கொண்டு பாதுகாத்திருந்து. அந்த வாலிபனுடைய துவா கடைசியாக அவருக்கு கொலை தண்டனை கொடுக்க வந்து ஆலங்கீரி ரஹ்மத்துல்லாஹி படை அங்கே திறக்கப்படுகின்றது. அந்த ரூம் கொள்ளகாசமாக இருக்கிறது, வெளிச்சம் கொடுத்து கொண்டிருக்கின்றது. உடனே அவருக்கு சில அறிவுறுத்தல்கள், நசீகத்துகள் செய்து அவரை விடுதலை செய்யப்பட்டதாக சரித்திரத்தில் எழுதப்படுகின்றது. இது போன்று ஏராளமான குர்ஆனுடைய சம்பவங்கள் அங்கே ஒவ்வொரு கிதாபுகளையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவு ஒளிமயமானதான் அல்லாஹ்வுடைய கலாமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், இன் ஹாதல் குர்ஆன் நஸல பிஹஸனின், இந்த குர்ஆன் மறுமையுடைய கவலைய, மறுமையுடைய அவல நிலைமையை சொல்லி இந்த குர்ஆன் அறக்கப்பட்டிருக்கிறது. லேசானதல்ல, மறுமையில் என்னென்ன ஏற்பட போகுதோ அத்தனையும் சொல்லி மனிதர்களுக்கு கவலைய, துக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் அல்லாஹ் இந்த குர்ஆன் அறக்கி வச்சிருக்கிறான். அழுங்க அழுக வராட்டி, அழுகிற மாதிரி நடிச்சு நீங்க இந்த குர்ஆன் ஓதுங்கோ, என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆன் அங்கே ஓதக்கூடிய நேரத்திலே அந்த எந்த அளவுக்கு கவலையோட, எந்த அளவுக்கு அதாவது அதாவது எந்த அளவுக்கு அந்த ஆகரத்துடைய மௌத்துடைய சிந்தனைகள் எடுத்து உள்ளத்தில் கவலை எடுத்து ஓதிடுமோ அந்த அளவு ஓத வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸ் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, யார் அந்த குர்ஆன தஜ்வீதுடைய அமைப்பில் அழகான முறையில தஜ்வீதுகளை படிச்சு ஓதலையோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு கட்டத்தில் ஜையினுல் குர்ஆன பி அஸ்வாதிக்கும், குர்ஆன் ஓதும் பொழுது அழகான தொனியில் ஓதுங்கோ, பைன்ன சௌத்தல் ஹசன், அழகாக நீ ஓதுலான், அதுதான் அழக குர்ஆனுடைய அழக கூட்டும். எனவே குர்ஆன் ஓதும் பொழுது அழகாக ஓதுங்க என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அல் மாஹிரு பில் குர்ஆன் மா ஸஃபரத்தில் கலாமில் பரரா, யாரு குர்ஆன்ல பாடமாக்கணும், குர்ஆனை பாடமாக்கணும், குர்ஆனை விளங்கணும், படிக்கணும் என்று குர்ஆனுக்காக முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல குர்ஆன் எழுதுறதுக்காக வேண்டி ஈடுபட்ட மலக்குகளோட நாளைய கியாமத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அவர்களை அவர்களோட ஏற்பாட்டுவான். அது மட்டும் சுப்ஹான் அல்லாஹ். அது மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, வல்லதி யக்ரா உல் குர்ஆன, யார் குர்ஆனோ ஓதுகிறார்களோ, அதுல திக்கி திக்கி ஓதுகிறார்கள், சில உலமாக்களுடைய கருத்து திக்கி திக்கி ஓதுகின்றா, அந்த குர்ஆன மொழிச்சல்களை குரூப் சிபாத்துகளை உருப்பு மகாரஜ திருத்திக் கொள்வதற்காக, அந்த குர்ஆன சரியாக ஓதணும் என்றதுக்காக திக்கி திக்கி அழகான முறையில் ஓதுறதுக்கு முயற்சிக்கின்றார்களோ, வகு அழகி சாக்கும் லகு, அவருக்கு ரொம்ப கஷ்டத்தோடு ஓடுறாரு, அவருக்கு அஜிரானி ரெண்டு கூலி இருக்குது, அவருக்கு ரெண்டு கூலி இருக்குது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, சுபஹானல்லாஹ், இன்ன லில்லாஹி அஹ்லீன், அல்லாஹ்வுக்கு சில குடும்பத்தார்கள் இருக்கிறார்கள், யாரு மனுசர்கள் காலு மண்ணும் யார சொல்லலா யார் என்று கேட்டதுக்கு அஹலுல் குர்ஆன் அஹலுல் குர்ஆன் சொன்னார்கள், யாரு குர்ஆன் அதிகமாக ஓதுகிறார்களோ குர்ஆனுடைய தொடர்புள்ளவர்களாக இருக்கிறார்களோ அல்லாஹ்வுட சொந்தக்காரர்கள் என்று சொல்லும் அளவுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த குர்ஆனுடையவர்களை கண்ணியப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகாக குர்ஆன் ஓதுவார்கள். நபி அவர்கள் அந்த குர்ஆனை கேட்டுக் கொண்டிருப்பார்கள். கேட்டுட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், நான் உண்ட கராத்த கேட்டத நீ விளங்கியிருந்தால் நேற்று கேட்டத நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட இனிமையான குரல் போல உனக்கும் அந்த குர்ஆனுடைய அழகான குரல் கொடுக்கப்பட்டது, அதை நான் கேட்டேன் என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, இது போன்ற ஏராளமான ஹதீஸ்களும் வரத்தில் குர்ஆன தருத்திலா குர்ஆன் அழகாக ஒதுக்கின்ற அல்லாஹ்வுடைய குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. எனவே அந்த குர்ஆனை சரியாக நாங்க ஓதி அந்த குர்ஆனை யாரு அதன்படி அமல் செய்வார்களோ, மன் ஹபிலல் குர்ஆனை யாரு குர்ஆனை பாடமாக்கி வஅமில பிமா ஃபீஹி அதில் உள்ளது அமல் செய்வார்களோ, அல்பஸல்லாஹு தாஜன் யௌமல் கியாமத்தி அவர்களுடைய அல்பஸல்லாஹு வாலிதாஹு தாஜன் யௌமல் கியாமத்தி அந்த பிள்ளைகளுடைய வாப்பமாருக்கு நாளைய கியாமத்தில் இந்த குர்ஆனை பாடமாக்கி குர்ஆன் அழகாக ஓதி தஜ்வீதோடு ஓதி குர்ஆனை பாடமாக்கி அதில் உள்ள பிரகாரம் அமல் செய்யக்கூடிய நேரத்தில் அதற்காக ஈடுபட்ட உம்மா வாப்பாக்கு தாய்க்கு தகப்பனுக்கும் கோடிக்கணக்கான மனிதர்கள் ஜின்கள் மலக்குகள் எல்லாம் நாளைய கியாமத்தில் அல்லோல கல்லோலப்படக்கூடிய நேரத்தில் அந்த கஷ்டமான கட்டத்தில் கிரீடம் அணிவிச்சு வாப்பக்கும் உமாக்கு கிரீடம் அணிவிச்சு கண்ணியப்படுத்தப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அன்புக்குரியவர்களே, எவ்வளவு சிறப்புக்குரிய விடயம் என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். இங்கே ஜனாதிபதி அவார்டு கொடுக்கிறேன்டா சுபஹானல்லாஹ், எவ்வளவு சந்தோஷத்தோட ஜனாதிபதி மாளிகைக்கு போவாங்க அப்படின்னா, நாளைக்கு யாரும் உதவி செய்யறதுக்கு இல்லாத கட்டத்தில் எங்கட புள்ளைக்கு குர்ஆனை ஓதுடிச்சு பாடமாக்கி ஆபிசாக்கி அந்த சிறப்பின் காரணமாக நாளைய கியாமத்தில் வாப்பக்கும் உம்மக்கும் எல்லா மக்களும் கோடிக்கணக்கான மனிதர்கள் மத்தியில் கிரீடம் அணிச்சு கண்ணியப்படுத்தப்படும் என்றால் எவ்வளவு சிறப்புக்குரியது. இந்த குர்ஆனை கண்ணியப்படுத்திய காரணத்தினால் உம்ம வாப்பக்கு அப்படின்னா பிள்ளைகளுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கும் என்பதை விளங்கிக் கொள்ளுங்க என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் வாட்ஸ்அப்லையும் பேஸ்புக்கிலையும் டிவியிலையும் மோசமான ஒவ்வொன்றிலையும் தன்னுடைய காலங்களை நேரங்களை செலுத்தி கொண்டு அவிஞ்சி போற அதாவது பொய் செய்திகளை வெளியிடக்கூடிய பேப்பரை பார்க்காம எங்களுக்கு கேட்காது, டிவியில அந்த செய்திகளை நியூஸை பார்க்காம தூக்க போக மாட்டாது. ஆனால் கவலைக்குரிய செய்திதான், அல்லாஹ்வுடைய குர்ஆன ஒரு வசனத்தேனும் ஓதாம நாங்கள் படு தூங்குவதாக இருந்தால் எங்களுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு நாளை காலநேருக்கு உயிரோடு உயிரோடு இருப்பேன் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டிய காலகட்டம், பள்ளி வாசலுக்கு வந்தா சென்ற காலங்கள்ல கொஞ்சம் தொழுகைக்கு நேரம் இருக்கிறதா குர்ஆன் எடுத்து ஓதுவார்கள், உட்கார்ந்து குர்ஆன் முத்துவார்கள், குர்ஆன் ஓதுவார்கள். இன்றைக்கு அந்த குர்ஆன் எல்லாம் பாலடைஞ்சுகிறது, யாரும் குர்ஆன் ஓதுறதுக்கு இல்ல, அந்த அளவுக்கு குர்ஆனுக்குரிய கண்ணியம் இல்லா போன்ற காலமாக கொண்டிருக்கு. அன்புக்குரியவர்களே, பெரியவர்களே, மூத்தவர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் எத்தனையோ படிப்புகள், சிங்களமா ஆங்கிலமா உருதா அரபா, எத்தனையோ பட்டங்கள் எடுப்பதற்கெல்லாம் ஆயத்தமாகிறோம். ஆனால் இந்த குர்ஆன் இருக்குதே, எந்த நபியும் எந்த மலக்கும் சிபார்சு செய்யாத அளவு நாளைய கியாமத்தில் எங்களை சிபார்சு செஞ்சு சொர்க்கத்துக்கு கொண்டு சேர்க்கும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு பார்த்த பேப்பரோ பார்த்த செய்திகளோ எங்களோட வாட்ஸ்அப்போ டிவியோ எங்களோட பேப்பர்களோ எங்களுக்கு நாளை கியாமத்தில் சிபார்சு செய்யாது, எங்களோட கபருக்கு வரமாட்டாது. ஆனால் இந்த குர்ஆன் எங்களோட கபருக்கு வரும், வெளிச்சத்தை ஏற்படுத்தும், நாளைய கியாமத்திலும் மேலான சொர்க்கத்தில் எங்களை குணப்பெய்து சேர்க்கும். அன்புக்குரியவர்களே, அதனால நாம் ஒவ்வொருத்தரும் விளங்க வேண்டியது, இந்த குர்ஆன் நான் ஒவ்வொரு நாளும் கொஞ்சமாக ஓதணும். சூரத்து தபாரக்கல்லதியும் அலிப்லாமியும் சஜதாவையும் ஓதாம நபி அவர்கள் தூங்க மாட்டார்கள். யாரு தபாரக்கல்லதி சூரத்து ஓதுவார்களோ கபருடைய வேதனை விட்டும் பாதுகாக்கப்படும் என்று ஹதீஸில் வருது. சூரத்து தபாரக்கல்லதி ஓதி வந்தால் அது மாத்திரம் நாளைய கியாமத்தில் அல்லாஹ்விடத்தில் மண்டாரி எங்களை சொர்க்கத்தில் குணப்பெய்து சேர்க்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சூரத்துல் வாக்கியா ஓதி வந்தால் அவன் வறுமை ஏற்பட மாட்டாது, செல்வ செழிப்பு ஏற்படும் சொன்னாங்க. அப்துல்லாஹி மசூத் ரலியல்லாஹு உஸ்மான் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, அப்துல்லாஹி மசூத் மௌத்தாக கூடிய நேரத்தில் என்ன விட்டுட்டு போறீங்க சொன்னாங்க, சூரத்துல் வாக்கியாவ பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுத்துட்டு போறேன், பிள்ளைகள் சூரத்துல் வாக்கிய ஓதி வருவாங்க, அல்லாஹ் செல்வ செழிப்புள்ளவங்களாக மாற்றுவான், வறுமையை தரமாட்டான், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, பிள்ளைகளுக்கு வாக்கியாவ படிச்சு கொடுத்துட்டு போறேன்னு சொல்லி அப்துல்லாஹி மசூத் ரலியல்லாஹு சொல்றாங்க. அன்புக்குரியவர்களே, அதனால எங்களோட பிள்ளைகளுக்கும் அந்த குர்ஆனை படிச்சு கொடுக்கணும், நாங்களும் சூரத்துல் வாக்கியா குறைய ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடியவர்களாயிருக்கணும், அலிஃப் லாம் மீம் சஜ்தா, அதே போல தபாலக்கல் ஓதித்து தூங்கக்கூடியவர்களாயிருக்கணும், யாசீன் சூரா ஓதி வந்தால் அன்றைய முழு தேவைகளும் நிறைவேற்றி வைக்கப்படும், ஆயத்துல் குர்சி ஓதி வந்தால் அந்தவருக்கு பாதுகாப்புகள் பிரயாணத்திலையும் வீட்டிலையும் அவர்களுக்கு பாதுகாப்புகள் கிடைச்சும், இப்படியாக குர்ஆன் இருக்கிறே, குர்ஆன் விடுபட்டு தேஞ்சி போன ஒரு காலமாக ஒரு அடையாளமாக நடைபெறக்கூடிய ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கிறேன். அதனால நாங்களும் குர்ஆன வீட்டில் ஓதணும், சுபகுக்கு ஓதணும், மகரிபுக்கு பிறகு ஓதணும், விசேஷமாக இந்த பயங்கரமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், என்ன அடுத்த செகண்ட் நிமிஷங்கள் என்ன நடக்க போகுது, நாட்டில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, அப்படியான சூழ்ச்சிகள் நிறைய நடந்து கொண்டிருக்கிற காலத்தில் விசேஷமாக சூரத்தை நூஹ ஓதும்படி உலமாக்களால் கருத்து தெரிவிக்கப்படுகின்றது. அதே போல வீடுகள் அதிகமாக குர்ஆன் ஓதுறதை கொண்டுதான் மலக்குகள் வருவாங்க, ரஹ்மத்துடைய மலக்கள் வருவாங்க. இன்றைக்கு பாட்டும் கூத்தும் கேலியும் படமும் டிராமாவும் கதையும் விளையாட்டும் இந்த நிலைப்பாட்டில், அப்படியான வீடுகளுக்கு ஜின்னும் சைத்தானும் பேயும் பிசாசும் வந்து வரக்கத்து இல்ல, உம்மா வாப்பத்து மத்தியில, கணவன் மனைவி மத்தியில் ஒத்துமை இல்ல, பிள்ளைகளுக்கு மத்தியில் ஒத்துமை இல்ல, நான நம்பிக்கை மத்தியில் ஒத்துமை இல்ல, வீட்டில வரக்கத்து இல்ல என்பதைத்தான் அபு ஹுரைரா ரலியல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையில நாங்க வீடுகளில் குர்ஆன் ஓதணும், எந்த அளவுண்டா சில சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவர்களை வச்சு நான் படிப்பின வருத, சாதாரண மக்கள் சாதாரண தஹஜ்ஜத்துக்கு 3 மணிக்கு எழுப்பிடுவாங்க, எழும்பி சுபஹு வரைக்கும் 3 ஜூஸ் குர்ஆன் ஓதுவாங்க, ஒவ்வொரு நாளும் வளமையாக இப்படி ஓதக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, அவர்களை பார்த்து நாங்கள் குர்ஆன் அடையணும். அன்புக்குரியவர்களே, இந்த குர்ஆன் வாழ்க்கையில வரக்கத்து, வியாபாரத்தில் வரக்கத்து, சக்கராத்தில லேசி, கபுரில வெளிச்சம், நாளைய கியாமத்தில் எங்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அந்த குர்ஆனுக்கு மதிப்பு இல்லை, இன்னைக்கு குர்ஆன் ஓதுறோம் இல்லை, பொய் செய்திகளை பார்க்கறதுலேயே எங்களை காலத்தை கழிச்சிடும். அதனால இந்த குர்ஆனை உள்ளத்து கெடுங்க அன்புக்குரியவர்களே. எந்த அளவுக்கு சொன்னா, அல்லாமா இக்பால் சொல்லுகின்றார்கள், ஸ்பெயினுடைய அழிவுக்கு காரணம், ஸ்பெயின் எங்களை விட்டும் அது கைமாறுறதுக்கு காரணம், அவர்கள் யாரில் பிளான் பண்ணினாங்க, மூத்தவர்கள் பெரியவர்கள் பெண்கள் பிளான் பண்ணல, இந்த சின்ன பிள்ளைகளை குர்ஆனுடைய தொடர்பை விட்டு அறுத்தாங்க. இந்த குர்ஆனை பிள்ளைகளை விட்டு பள்ளிக்கு வாழுது, மதரசாவுக்கு வாழுது, குர்ஆனை படிக்கிறதெல்லாம் தூரமாக்கினாங்க. அப்படியே குறிப்பிட்ட ஒரு காலத்தில், கொஞ்ச காலத்தில் குர்ஆனை விட்டும் தூரமாகினாங்க. அப்படியே இஸ்லாம் பறிபோதற்கு பெரும் பெரும் ஜாமியாக்கள் பறிபோறதுக்கு காரணம் இந்த பிள்ளைகளுடைய குர்ஆனுடைய மதரசாவை விட்டும் தூரமாக்கினதா என்று அல்லாமா அதாவது அல்லாமா இக்பால் சொல்லி காட்டுகின்றார்கள், மன்சூர் நுமானி சொல்லுகின்றார்கள், நீங்க உங்களோட பிள்ளைகளை குர்ஆனுடைய உங்களோட பிள்ளைகளை முர்த்ததுகளாக ஆக்கணுமாக இருந்தால், குஃபுரில் ஆக்கணுமா இருந்தால், இந்த பிள்ளைகளை குர்ஆனை விட்டு தூரமாக்கிங்க, இதை கொண்டு எதிர்காலத்தில் பிள்ளைகள் முர்த்ததாகிடுவாங்க. இன்றைக்கு அந்த நிலைமைகள் தான் சில இடங்களில் சில ரூல் ஆகுது. அந்த விஷயத்தில் காத்தான் நகர என்ற காத்தான்குடிய மிக புகழ வேண்டிய ஒரு கட்டம் தான். இலங்கையில் எந்த ஒரு இடத்திலையும் இன்றைக்கு வெள்ளி விழா கொண்டாடக்கூடியதாக விசேஷமாக குர்ஆன சரியாக திருத்தமாக ஓதுறதுக்கு இப்படியான ஒரு தஜ்வீதுடைய அமைப்பில் 25 வருஷங்கள் பூர்த்தியாகி இப்படி விழா கொண்டாடுறது என்று சொன்னால் இலங்கையில் எங்கே இருக்க மாட்டாது, நான் நினைக்கிறேன் இந்தியாவில் கூட இருக்குமான்னு சொல்லி சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு விசேஷமாக தஜ்வீத் என்ற அமைப்பில் இவர்களுக்கு குர்ஆன கட்டி நீ கொடுத்து இப்படி 25 வருஷங்கள் பூர்த்தியாக்கி 4000 அல்லது 3000 லட்சம் மாணவர்களை தெரிவு செஞ்சுக்கிறாங்க. அதுவும் நான் கண்டிட புர்கானிய மதரசாவில் இருக்கிறேன், இன்றைக்கு காத்தாங்குடியிலிருந்து வந்தா திடனாக தெரியும், அந்த பிள்ளைகள் தெரிவு செய்யப்படுவாங்க, ஏ அங்கே குர்ஆன் எல்லா இடத்திலும் தஜ்வீதோடு ஓதக் கொடுக்கப்படுகிறது, அதனால் அந்த பிள்ளைகள் லேசாக தெரிவு செய்யப்பட்டுருவாங்க. சில பகுதியிலிருந்து வருவாங்க, குர்ஆன் ஓத முடியாது, குர்ஆன் அவர்களை ஏதோ 30 ஜூஸ் முடிச்சிருப்பாங்க, ஒன்றும் இருக்க மாட்டாது. எனவே அந்த விஷயத்தில் இந்த புகழனும் எல்லாருமாக சேர்ந்து ஒத்துழைப்போம், ஒத்துழைப்புகள் வழங்கி இதனுடைய எதிர்காலத்தில் இன்னும் சிறப்பான ஒரு கலாபிடமாக மாற்றி முழு உலகத்துக்கும் இது வெளிச்சம் கொடுக்கக்கூடியதாக மாறணும். அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையில இங்கே குர்ஆன் மதரசால சரியாவும் அகீதாவும் சீராவும் இப்படி தஜ்வீதோட எல்லாத்தையும் சேர்த்து படிச்சு கொடுத்து சின்ன பருவத்திலே இந்த பிள்ளைகளுக்கு நல்ல திறமையை உண்டாக்குறது அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவார். எனவே அந்த அடிப்படையில உஸ்தாத் மாதிரி முயற்சிக்கிறாங்க, நிர்வாகம் முயற்சிக்குது, அன்புக்குரிய பெற்றார்கள் முயற்சி செய்யணும். முயற்சி செஞ்சால் ஆர்வம் ஊட்டினால்தான் இந்த பிள்ளைகள் திறமையா வரும். பாப்பமாறு வீடு கட்ட கன்றை கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு ஒதுங்கி இருந்தா சரி வர மாட்டாது. அது மட்டுமல்ல, இந்த பிள்ளைகள் படிக்கிற விஷயத்தை வீடுகளுக்கு போனா நீங்க டிவிலையும் படத்திலையும் கூத்தாடினீங்கடா, டிராமாலையும் மெச்சு பாக்கிறதுலையும் கூட காலத்தை கழிச்சிங்கடா. இந்த பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓதுறதுக்கு இடம் ஏற்பாடுகள் செஞ்சு கொடுக்கலன்னு சொன்னா உங்களோட மகரிபுக்கும் எசாவுக்கும் இடையிலேயாவது குறைஞ்சபட்சம் டிவிகள் ஓ பண்ணி பிள்ளைகளுக்கு ஓதுறதுக்குரிய படிச்ச பாடங்களை மீளாய்வு செய்வதற்குரிய ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்தால்தான் எதிர்காலத்தில் இது சிறந்ததாக வரும். நீங்க ஒவ்வொரு கிழமை மாசத்துக்கு கொடுக்கவாலும் குறைஞ்சபட்சம் என்ன மகன் இன்றைக்கு தஜ்வீதில படிச்சீங்க, என்ன பாடம் படிச்சீங்க, என்ன பாடமாக்கினீங்க, கொப்பிகளை பார்க்கணும், புத்தகங்களை பார்க்கணும், கேட்கணும், பிள்ளைகள்கிட்ட உட்கார்ந்து பிள்ளைகளோட பேசணும், உஸ்தாதுமார்களை சந்திக்கணும், பரிசுகள் கிப்டுகள் எடுத்துட்டு வந்து அவங்க ஹதியாக்களை கொண்டு வந்து கொடுத்து சந்தோஷப்படுத்தி இந்த புள்ள எப்படி ஓதுதா படிக்குதாண்டி பாடசாலையிலையும் தான் இந்த வகுப்புலையும் தான் பிள்ளைகளோட சம்பந்தப்படணும், உஸ்தாதுமார்களோட சம்பந்தப்படணும். பிள்ளைக்கு ஏதாவது அடிச்சுட்டாங்கன்னு சொன்னா அதுக்காக கிளம்பி எழுந்து வாரதில்லை. அந்த நேரத்தில் பிள்ளைக்கு தான் நாங்கள் சமாளிக்கணும், உஸ்தாதோட சண்டைக்கு வாரதில்லை. சில இடங்கள் அப்படியான அசிங்கமான வேலையால உஸ்தாதுமார்கள் மனமடைஞ்சு போறது. அன்புக்குரியவர்களே, அந்த பிள்ளைகளை நாங்க பிள்ளைக்கு தான் குறை சொல்லணும். எனவே இந்த அடிப்படையில் அன்புக்குரியவர்களே, இந்த பிள்ளைகளுடைய நிகழ்ச்சியில இது எந்த அளவுக்கு சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு எங்கட மூணு கட்டு கட்டி கபருல கொண்டு புதைச்சிருவாங்க, ஆனா எங்கட அங்க தஹஜ்ஜத்தோ திக்ரோ சதக்காவோ ஒன்றும் கபருக்குள்ள செய்யறாது, எங்கட சொத்து பத்து காணி பூமி கபருக்கு வரமாட்டாது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மின் வலதின் சாலிஹின் யதுலஹு, இந்த புள்ளைய சாலிஹான புள்ளையாக தஜ்வீதோட குர்ஆன் ஓதக்கூடிய புள்ளியாக திருத்தமாக குர்ஆன் ஓதக்கூடிய புள்ளியாக நல்லா உருவாக்கி உலமாக்களை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு புள்ளியாக பள்ளியோட அமலோட உலமாக்களோட தொடர்புள்ள புள்ளியாக இந்த புள்ளியை ஆக்கிட்டு போனா இந்த புள்ள துவா செய்யும். வாப்பட கபருக்கு எந்த இமாமிடத்திலையும் கருத்து வேண்டுமில்லை, அந்த துவா நேரடியாக கபருக்கு வரும் என்று சொன்னாங்க அன்புக்குரியவர்களே. அதனால நாங்கள் எங்கட தோட்டத்தை விட, கடையை விட, எங்கட காணி பூமியை விட, வளவை விட, எல்லாத்தையும் விடவும் கண்காணிக்க வேண்டியது இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம். இன்றைய சிறார்கள் தான் நாளைக்கு ஊருடைய தலைவர்களாக மாறிக்கிறாங்க, இந்த சின்ன பிள்ளைகள் தான் ஊருடைய எங்களுடைய நிறுவனங்களுடைய எல்லாத்துடைய தலைவர்களாக மாறிக்கிறாங்க. எனவே இவர்களுடைய எதிர்காலம் எங்கட கையிலேக்குது. அல் வலது சுரு அபிஹி, பாப்ப ரகசியம் ஒளிச்சொலிச்சு பாவம் செஞ்சால் இந்த பிள்ளைகளும் செய்ய ஆரம்பிச்சோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. எனவே இந்த நிலைமைகளை உணர்ந்து நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்கட பிள்ளைகளை எதிர்காலத்து சிங்கங்கள் இவர்களுக்கு சரியான முறையில வழிகாட்டி எந்த அளவு இந்த தஜ்வீதுடைய இந்த வகுப்பை இந்த கலாசாலையை முன்னேற்றுவதற்காக என்னென்ன ஒத்துழைப்புகள் வழங்கியதுமோ அவர்களுக்கு ஒத்துழைப்புகள் வழங்கி ஆதரவுகளை வழங்கி இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் செயல்படும் என்றால் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு கலாபடம் மாறும். கடைசியாக ஒன்றை சொல்லி முடிச்சுக் கொள்கிறேன் அன்புக்குரியவர்களே, அதாவது இந்தியாவில் தேவமத்துடைய மதரசாவை உருவாக்கின காசிம் நானூத்தி ரஹமத்துல்லாஹி அவர்களுடைய முதல் மாணவன் தான் ஷேகுல் ஹைது மஹமூது ரஹமத்துல்லாஹி அலைஹி. அவர்கள் இந்தியாவுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்ட ஒரு உத்தமர். அவர்களை பிடிச்சதுக்காக பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் மிக கர்ச்சனை கொண்ட பொழுது பிடிச்சு ஏதாம பேசுது மக்கால வச்சு பிடிச்சாங்க. மால்டா சிறைச்சால் அடைச்சா கொண்டு போய் நாலு வருஷம் சிறைக்குள் இருந்து அவர்கள் விடுபட்ட பொழுது வந்து சொன்ன செய்திதான் ஒன்று, இந்த சமுதாயம் முன்னேறுவனமாக இருந்தால் ரெண்டு விஷயம் முன்னே வைக்கிறேன். ஒன்று, எங்களுக்கு மத்தியில் ஒத்துமை ஏற்பட வேண்டும், எங்களுக்கு மத்தியில் முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒத்துமை ஏற்படும், அரசியல் ரீதியாக, வியாபார ரீதியாக, மார்க்க ரீதியாக. நாங்கள் சுக்குநூறாக இருக்கிறோம். இன்றைக்கு இந்த காலம் மிக பயங்கரமான காலம். நாங்கள் எல்லாம் எல்லா சின்ன சின்ன சிங்கள பிரச்சனைகளை தூக்கி வீசிவிட்டு எல்லோரும் ஒரு கருத்தோர் ஒத்துமித்தவர்களாக ஒருமித்தவர்களாக கொண்டுபட வேண்டிய காலகட்டத்தில் மிக ஒரு ஒரு பயங்கரமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாங்கள் சின்ன சின்ன பிரச்சனைக்கு சண்டை பிடிக்கிறதெல்லாம் தூக்கி வெறிச்சிட்டு நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒன்று பற்றி ஒத்துமையுள்ளவர்களாக இருந்தால்தான் அல்லாட உதவி கிடைச்சும். ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிருந்தால் தானே லைலத்துல் கத்ர் அறிவிச்சு வந்த மலக்கு திரும்பி போயிட்டார். எனவே அன்புக்குரியவர்களே, நாங்கள் ஒத்துமைப்பட்டு கொண்டால் தான் எல்லா உதவியும் அல்லாட ரஹமத்தும் எங்களுக்கு கிடைச்சும். அந்த அடிப்படையில ஒத்துமை என்று சொல்லக்கூடியது முக்கியம். ஆண்கள் மத்தியிலேயும் பெண்கள் மத்தியிலேயும் ஒத்துமை என்று சொல்லக்கூடியது மிக முக்கியம். எங்களை சாதி வேதம், ஊர் வேதம், குல வேதம் எல்லாத்தையும் தூக்கி வீசி, மார்க்க வேதம் எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு சுன்னத்து வல் ஜமாத் அகைதால ஒன்றுபற்றி இருக்கின்றால் அதுல ஒன்றுபற்றி செயல்படணும். அடுத்ததாக சொல்லுகின்றார்கள் இரண்டாவது விஷயம், இந்த பிள்ளைகளை குரானுடைய தொடர்பை விட்டு நீக்கிறாருங்க. எந்த அளவுக்கு குரானோட தொடர்பு உள்ளவங்களாக ஆக்குறீங்களோ அந்த அளவுக்கு அல்லாத உதவிகளும். இன்றைக்கு கூட எங்கட மதரசாக்களுக்கு எப்பளோ ஆபரேஷன் தான், அதுல பாப்பா ஆபரேஷன் உண்டு, உள்ளகளை துவா செய்யுங்க. சுபஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஓதின மதரசா அரசன் அரசனுடைய கட்டளை வருகிறது, இந்த உதவியை மதரசாவுக்கு உதவியை நிப்பாக்கிட்டு யுத்தத்துக்காக உதவி செய்வோம், யுத்தத்துக்காக உதவி செய்ய அமைச்சர் சொல்றாங்க, யுத்தத்துக்காக உதவி செய்வோம். மதரசாக்கெல்லாம் கொடுத்து கொடுத்து இங்கேயாது இப்ப யுத்தம் அவ்வளவு மும்முரமா நடந்து கொண்டிருக்குது, அதுக்கு உதவி செய்வோம் என்று சொன்ன பொழுது அரசன் சொன்ன வார்த்தை மந்திரிமார் எல்லாருக்கும் சொன்னாங்க, ஜாக்கிரதையா இருக்கும், மூடத்தனமா பேசாதீங்க, அறிவு கட்ட முறையில் பேசாதீங்க. எங்களை யுத்தத்தில் அடிச்சக்கூடிய அம்பு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் போகும். இந்த மாணவர்களுடைய குரான சுமக்கக்கூடிய, இந்த குரான கண்ணியப்படுத்தக்கூடிய இவர்களுடைய துவா அல்லாடத்தில் கையேற்றினால் அல்லாஹ்வுடைய அரசத்தாக்கக்கூடியதாக இருக்கும், அல்லாஹ்வுடைய அரசத்தாக்கக்கூடியதாக இருக்கும். எனவே அறிவு கட்ட முறையில் பேசவானாம். இதற்குரிய உதவிகளை இன்னும் கூட்டுவோம். அல்லாட உதவி கிடைச்சும் குரானுடையவர்களுக்கு இருக்கக்கூடிய உதவி. அன்புக்குரியவர்களே, சொல்லப்பட்ட மங்கோலியர் தாத்தாதிகளுடைய எழுச்சியா இது போன்ற படவடியங்கள் சொல்லப்பட்டது அனைத்தும் இந்த குரானுடையவர்களை, உலமாக்களை, ஆவிதர்களை கண்ணியப்படுத்துவதில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் விளங்க வேண்டியிருக்கிறோம். எனவே எங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஆவிதியாலும் உருவாக்குவோம், குரானை திறந்தவர்களாக உருவாக்குவோம். அதற்கொண்டு எங்களை 10 பேரை சொர்க்கத்துக்கு கொண்டு போவார் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் உலகத்தில் வாழ்ந்துவிட்டு போகின்ற பொழுது எங்களுக்கு ஏதோ வாசுக்காரர்கள் இந்த குர்ஆனுடையவர்களை வைத்துவிட்டு போவதற்கு வல்லவன் அல்லாஹ் அனைவருக்கும் அருள் புரிவானாக. உம்முடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, எம்மை பொருந்திக் கொள்வாயாக, இந்த குர்ஆனுடையவர்களை சந்தை செய்யக்கூடிய கூட்டத்தில் எங்களை ஆக்கி தருவாயாக, எம்முடைய கூட்டம் குடும்பத்திலும் இந்த குர்ஆனை சுமக்கக்கூடியவர்களை உருவாக்கி தருவாயாக. மூத்தவர்கள், பெரியவர்கள், தாய்மார்களுக்கும் இந்த குர்ஆனை அழகாக ஓத தஜ்வீதோட படிச்சு, தஜ்வீத படிச்சு கொண்டதற்கு நேரம் ஒதுக்கி இந்த தஜ்வீதை படித்து நாமும் இந்த குர்ஆனை அழகாக ஓதுவதற்கு வல்லவன் அல்லாஹ் அருள் புரிவானாக. இந்த சபையை யார் ஏற்பாடு செய்தார்களோ, இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தார்களோ அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாக. இதற்காக செலவழித்தவர்கள், கஷ்டப்பட்டவர்கள், சிரமப்பட்டவர்கள், அனைவருக்காக சமூகம் அளித்தவர்கள் யாரா அனைவருக்கும் இந்த குர்ஆனுடைய சிறந்த மொழியை வழங்கி வைப்பாயாக. உம்முடைய துஆக்களை அங்கீகரிப்பாயாக, ஏற்றுக்கொள்வாயாக. வாஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.